الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه المجاهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وعن عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري அல்லாஹ் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உண்டாவதாக. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஏற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகிலே வாழ்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முடிந்த அளவு நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் எவைகளை கூடாது தகர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக நமது வாழ்க்கையிலே தகர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசதி செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே அனைத்து காரியங்களும் மனிதர்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய விடயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, வெறுமனே இபாதத்தை மாத்திரம் இஸ்லாம் போதிக்கவில்லை. இபாதத்தை போதித்த இஸ்லாம் அவனுடைய குடும்ப வாழ்க்கையும் எப்படி அமைய வேண்டும் என்பதனை காட்டித் தந்திருக்கிறது. இபாதத்தை போதித்த இஸ்லாம், இபாதத்துடைய முக்கியத்துவத்தை காட்டிய இஸ்லாம் என்னவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதனையும் காட்டி தந்திருக்கிறது. வியாபாரம் இது மாத்திரமல்ல, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல், அதே போல மக்களுடன் பழகக்கூடிய பண்பாடுகள் அனைத்தும் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற முறையை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு காட்டி தந்திருக்கிறது. எந்த காரியத்தையும் விட்டு வைக்கவில்லை. மனிதனுடைய அன்றாட தேவை எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதாக இருக்கலாம், பாடங்களை அருந்துவதாக இருக்கலாம், இவைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படி செய்யப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாம் விரும்புகிறது. உறக்கமாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், அனைத்து வழிமுறைகளும் இஸ்லாத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே இஸ்லாத்திலே சொல்லப்படவில்லை என்று எவருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு மார்க்கம், மிக பூர்த்தியான ஒரு மார்க்கம், மிக உண்மையான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான விடயம் தான் ஆடை கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது. ஆடை, ஒரு மனிதனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லாமல் இருக்கவில்லை. அதையும் மிக தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கிறது. ஒரு ஆணுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி அமைய வேண்டும் என்பதனை இஸ்லாம் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறது. ஆணுக்கு ஒப்பாக பெண்ணுக்கு இருக்க முடியாது, பெண்ணுக்கு ஒப்பாக ஆண் இருக்க முடியாது என்ற விடயங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திலே ஆடையுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருப்பதை போன்று வேறு எந்த அறத்திலும் மார்க்கத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு மிக நுணுக்கமான அமைப்பிலே, அந்த அளவுக்கு மிக பொருத்தமான அமைப்பிலே மனிதர்களுடைய மானங்கள், மனிதர்களுடைய மரியாதைகள் காக்கப்படக்கூடிய அமைப்பிலே அந்த மனிதனுடைய ஆடை அமைய வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அந்த வகையிலேதான் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுடைய ஆடையுடைய விடயமாக இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய ஆடை என்கின்ற பொழுதே அன்னை ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் எப்படி நடமாட வேண்டும், அன்னை ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெண்களுடைய நிலைமை, பெண்களுடைய ஆடை அண்மை ஆண்களுக்கு முன்னால் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய ஒரு ஆடை காணப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அண்மை ஆண்களுக்கு முன்னால் பெண்ணினுடைய முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். முகம் அதே போன்று அந்த பெண்ணுடைய இரண்டு கைகள் உட்பட முழு பகுதியும் அண்மை ஆண்களுக்கு முன்னால் மறைக்கப்படுவதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய, உலமாக்கள் சொல்லக்கூடிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பரதாவுடைய அமைப்பு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், திறந்து வைத்திருக்கிறோம். இன்று இந்த பரதாவுடைய அமைப்பு இது புதிய காரியம் கிடையாது. இது ஏற்படுத்தப்பட்ட பிற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி கிடையாது. குர்ஆனிலே 7 வாரத்துக்கு இருந்து இறங்கிய குர்ஆனுடைய சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் யாரும் எவரும் கிடையாது. இந்த சட்டத்தை உருவாக்கியவன் அல்லாஹு தஆலா. 7 வாரத்துக்கு மேலிருந்து குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த ஃபர்தாவுடைய இந்த விதிமுறையை, ஃபர்தாவுடைய அமைப்பை மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ஒரு பெண்ணுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா, ஒரு பெண்ணுடைய மான மரியாதைகள் காக்கப்பட வேண்டுமா, தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய மான மரியாதைகள் காக்கப்பட வேண்டுமா, இதோ இவர்களுக்கென தகுந்த ஆடை இருக்கிறது. இவர்களுடைய மானத்தை, இவர்களுடைய அதாவது அலங்காரத்தை மறைக்கக்கூடிய இந்த ஆடை என்பதை மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய, பெண்களுக்கு செய்யக்கூடிய அநீதியோ அநியாயமோ கிடையாது. அவர்களை ஒடுக்குவதோ அவர்களை ஒதுக்கி வைப்பதோ இந்த பரதாவின் மூலமாக காணப்படக்கூடிய காட்சி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்? இன்று மேற்கத்தியவாதிகள், பாவத்தை விரும்பக்கூடியவர்கள், பாவத்தை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள், பாவத்திலே மக்கள் மூழ்கும்படி தூண்டக்கூடியவர்கள், நாளாந்தம் வருடாந்தம் இப்படியாக பாவங்களை தயார் செய்து மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி இந்த மக்கள் நல்ல வழியிலே செல்லாமல் பாவத்தின் பால் செல்ல வேண்டும். இவர்களுடைய ஆடை கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடுகளாக இருக்கட்டும், வியாபார கொடுக்கல் வாங்கலுடைய அமைப்பாக இருக்கட்டும், கொடுக்கல் அதாவது குடும்ப வாழ்க்கையுடைய அமைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாவத்தினுடைய அடிப்படையிலே இவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய முழுமையாக ஈடுபடக்கூடியவர்கள் அந்த மேற்கத்தியவாதிகள், ஐரோப்பிய நாடுகளிலே வாழக்கூடியவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், இந்த பரதாவுடைய அமைப்பு என்பது இது இஸ்லாமிய பெண்களுக்கு செய்யப்படக்கூடிய கொடுமை, இவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த பரதாவின் மூலமாக ஏற்படுகிறது என்ற கருத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கவலையில்லை, அவர்கள் எதை சொன்னாலும் நாம் பொறுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? இந்த கருத்தை சுமந்த எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் இருக்கிறார்கள். இதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இனிமேல் ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரதா எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பரதாவுடைய ஆடை அணிவது, எங்களுடைய தாய் பரதாவுடைய ஆடை அணிவது, அது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பரதாவை என்னுடைய சகோதரிகள் அணிவது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பரதாவை என்னுடைய மனைவி அணிவது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனை கிடையாது, அது உங்களுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. ஆனால் தனக்கு விருப்பமில்லையே என்ற காரணத்தினால் இது யாருக்கும் இதை உகந்ததாக இல்லை, இது யாரும் இதை செய்யக்கூடாது என்று மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபம் செய்வதற்கிறது. ஆகப்பெரிய பாவமாக இருக்கிறது, பயங்கரமான குற்றச்சேராக இருக்கிறது. குர்ஆனுடைய வழக்கத்தை, ஹதீஸுடைய வழக்கத்தை, உலமாக்களுடைய கருத்துக்களை தட்டக்கூடிய நிலைமை இந்த இடத்திலே காட்டப்படுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, பரதாவுடைய அமைப்பு என்பது பெண்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, பெண்களுடைய மான மரியாதைகள் காக்கப்படுவதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் இந்த பரதாவுடைய அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டிலும் கூட பரதாவுடைய அமைப்பு நமக்கு தெரிந்த காலத்திலிருந்துதான் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இது புதிய காரியம் கிடையாது. இது அந்த காலத்திலிருந்து இஸ்லாத்திலே காண்பிக்கப்பட்ட ஒரு வழிமுறையாக இருக்கிறது. எனவே ஒரு அண்மை ஆளுக்கு முன்னால் அதாவது ஒரு பெண்ணுடைய முழுமையான உடம்பு மறைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பெண்களுக்கு ஆக உகந்த இடம், ஆக தகுந்த இடம் எது தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, வகர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜ ஜாஹிலியத்தில் உலா. பெண்களே, அவர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வீட்டுக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள், வீட்டுக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள். பெண்களை பாதுகாப்பதற்கு, பெண்கள் தன்னுடைய மான மரியாதைகளை காக்குவதற்கு, ஆக தகுதியான இடம், ஆக பொருத்தமான இடம் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கிறது. தன்னுடைய வீட்டுக்குள் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளாக இருக்கிறது. ஜாகிரியா காலத்திலே தலைவரி கூலமாக, ஜாகிரியா காலத்திலே திறந்த வண்ணமாக செல்வது என்பது இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட கோணத்தில், இப்படிப்பட்ட வடிவத்தில் நீங்கள் நடமாட வேண்டாம் என்பதனை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனாலும் கவலைக்குரிய விடயம், எங்களுடைய பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வைதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். இந்த ஆயத்துகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் இறங்கினாலும் கூட அனைவருக்கும் சொந்தமான ஆயத்துகளாக இருக்கிறது. அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய சட்டம் இந்த ஆயத்தின் மூலம் தென்படுகிறது. கண்ணியமானவர்களே, மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் கதைப்பதாக இருந்தாலும் கூட திரைக்கு பின்னால் இருந்து கதைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு சொல்லப்படக்கூடிய சட்டம் இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய விடயம் எங்களுக்கு தெரியும். உம்மஹாத்துல் முஃமினீன் என்பதாக நாம் சொல்கிறோம், உம்முல் முஃமினீன் என்பதாக சொல்கிறோம், முஃமின்கள் அனைவருக்கும் தாய் என்பதாக நாம் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், எப்படி ஒரு தாயை ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிக்க முடியாதோ, தன்னுடைய தாயை ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிக்க முடியாதோ, அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் எவருக்கும் திருமணம் முடிக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது என்பதனால் தான் உண்மை முஃமினீன், அதாவது முஃமின்களுடைய தாய்மார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் விளங்க வேண்டிய விடயம், அவர்களை திருமணம் முடிப்பதற்கு நமக்கு முடியாத இருக்கத்தக்கன, அவர்களை திருமணம் முடிக்க முடியாது என்ற குர்ஆன் தெளிவாக சொல்லத்தக்கன, ஏன் அவர்களை பார்க்க முடியாது? திருமணம் முடிக்க முடியாது என்றிருந்தால் அவர்களை நமக்கு பார்க்க முடியுமே, நேரடியாக கதைக்க முடியுமே. ஆனாலும் குர்ஆன் சொல்லுகிறது, திருமணம் முடிக்க முடியாவிட்டாலும் அவர்களை நீங்கள் நேரடியாக கதைக்க கூடாது, நேரடியாக பார்க்க முடியாது, திரைக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, இந்த சட்டம் மாறமில்லாத பெண்களுக்கு மத்தியிலே யாருக்கும் இந்த ஆணுக்கும் கண்ணியமானவர்களே தகுந்த காரணம், மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட நிலைமைகள் இல்லாமல் எவருக்கும் கதைக்க முடியாது, எவருக்கும் பேச முடியாது, எவருக்கும் பார்க்க முடியாது என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த பரதா இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டமாக இருக்கிறது. நமது நாட்டிலே இன்று பார்க்கிறோம் கவலைக்குரிய விடயம், இன்று அதாவது பரதாவுடைய அமைப்பு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்ளிருந்தும் பரதா தாக்கப்படுகிறது, வெளியிலிருந்தும் பரதா தாக்கப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அந்நியவர்களால் இந்த பரதாவுடைய அமைப்புக்கு ஒரு வகையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அது பரவாயில்லை, ஆனாலும் கவலைக்குரிய விடயம், எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் இந்த பரதாவை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, ஒழிப்பதற்காக வேண்டி, அழிப்பதற்காக வேண்டி தனக்கு விருப்பமில்லை, தான் அதுக்கு அதாவது தன்னுடைய மனம் அதுக்கு இடம் கொடுப்பதில்லை என்ற சுய லாபங்களுக்காக வேண்டி சுய கருத்துக்களை முன்வைத்து கண்ணியமானவர்களை இவர்கள் இது இல்லை, இது மார்க்கத்திலே காண்பிக்கப்பட்ட பண்பாடு கிடையாது என்பதாக இன்று ஆங்காங்கே பல இடங்களிலே பிரஸ்தாபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கிதாபுகள், புத்தகங்கள், நூல்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளிலே ஆசன்கள் வெளியாக்கப்படுகிறது. இப்படி எத்தனையோ மக்களுடைய அமைப்பை, மக்களுடைய சிந்தனையை திருப்பக்கூடிய அமைப்பிலே, இந்த பரதாவை விட்டும் தூரமாக்கக்கூடிய அமைப்பிலே மக்களுக்கு மத்தியிலே எங்களுடைய முஸ்லிம்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். என் இமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அதாவது சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் கண்டது கிடையாது, அவர்கள் நரகவாதிகள், குறிப்பாக சொன்னார்கள், சின்பானி மின் அகலின்னார், இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் இவர்கள், அதாவது இவர்களை நான் கண்டது கிடையாது, ஆனாலும் இவர்கள் நரகவாதிகள். ஒரு கூட்டத்தார் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட சில பெண்களை பற்றி சொன்னார்கள். அந்த பெண்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பெண்கள் நரகவாதி என்பதாக நபி அவர்கள் சொன்ன அந்த பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத், இவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன விளக்கம்? ஒன்று ஆடை அணிந்திருக்கக்கூடியவர் என்பதாக சொல்ல வேண்டும், அல்லது நிர்வாணி என்பதாக சொல்ல வேண்டும். ஆனால் ஹதீஸ் என்ன சொல்கிறாரே, ஆடை அணிந்திருக்கிறார்கள், நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமான காரியம்? அப்படி என்றால் இஸ்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு கருத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறது. ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் ஒரு ஆடையை அணிகிறதா, ஆடை அணிவதனுடைய நோக்கம் என்ன? ஆடை அணிவதனுடைய நோக்கம் தன்னுடைய அவுரத் மறைக்கப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும். மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் இடத்திற்கு நிலைமைக்கு ஆளுக்கு ஏற்ப வித்தியாசமாகிறது. அப்படியானால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டிய பகுதி முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். எனவே முழு உடம்பும் அந்த பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்க வேண்டும் என்பதனைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த பெண்ணாவது தன்னுடைய ஏதாவது ஒரு பகுதியை திறந்து வைத்திருப்பார்கள் என்றிருந்தால், அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதியை இவர்கள் திறந்து வைப்பார்கள் என்றிருந்தால், இவர்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் என்பதனைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. ஆடை அணிவதன் நோக்கம் அவுரத்தை மறைப்பது. யாருடைய ஆடை தன்னுடைய அவுரத்தை மறைக்கவில்லையோ இவர் ஆடை அணியவில்லை என்ற முடிவுக்கு நமக்கு வரலாம். ஆக கண்ணியமானவர்களே, எனவே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் திறக்கப்பட்டிருக்கும் என்றால், இந்த பெண்களை பார்த்துத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், காசியாசுன் பேரளவிலே ஆடைகள் அணிந்திருப்பார்கள், ஆனால் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் எத்தனையோ பகுதிகள் திறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களே. மேலும் சொன்னார்கள், மாவினாஸ் இவர்கள் இருக்கக்கூடிய அடுத்த தன்மை என்ன தெரியுமா? ஆண்களை தன்னை பக்கம் சாய்க்கக்கூடிய நிலைமை இவர்களிடத்திலே காணப்படும். ஆண்களை தன்னின் பக்கம் கவர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இவர்கள் நடந்து கொள்வார்கள். இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஆண்கள் தன்னின் பக்கம் வர வேண்டும் என்ற விருப்பம் அவர்களிடத்தில் இருக்கும். ஆண்களை தன்னின் பக்கம் இழுக்கக்கூடிய நிலைமையிலே இவர்களுடைய ஆடை, இவர்களுடைய உடை நடை பாவனை அனைத்துமே காணப்படும். அதே போன்றுதான் மாவீனாக்கும் இவர்களுக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும், ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இவர்களுக்கு இருக்க வேண்டும், ஆண்களை பார்க்க வேண்டும், ஆண்களுடன் கதைக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட பெண்கள் இருக்கிறார்களே. தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்களுடைய தலைகளை பார்த்தால் இவர்கள் முடிகளை உயர்த்தி கட்டியிருப்பார்கள், அதாவது திமிழ் பெருத்த ஒட்டகத்தை போன்று இவர்கள் காட்சி அளிப்பார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களே. இவர்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள். சுவர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, சுவர்க்கத்தினுடைய வாடகையை கூட இவர்களால் அதாவது நுகர முடியாது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸிலே இந்த ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களுடைய விடயத்திலே உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். சொல்கிறார்கள், எந்த பெண்கள் சொட்டான ஆடைகளை அணுகிறார்களோ, அதாவது உள்ளிருக்கக்கூடியவைகள் விளங்கக்கூடிய அமைப்பிலே ஆடைகளை அணுகிறார்களோ, அது முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உள்ளிருக்கக்கூடிய பகுதிகள் தென்படக்கூடிய அமைப்பிலே ஆடைகளை அணிந்தாலும் அந்த பெண்களும் இந்த ஹதீஸுக்குட்பட்டவர்கள் தான். அதே போன்று சொல்கிறார்கள், இறுக்கமான ஆடைகளை தன்னுடைய உடம்புடைய பாகங்களை அதனுடைய எடைகளை அதனுடைய சைஸுகளை தென்படுத்தக்கூடிய அமைப்பிலே ஆடை எதுவாக இருக்கட்டும், அது ஹபாயாவாக இருக்கட்டும், அல்லது முகமூடி அணிந்தவர்கள் கூட இப்படிப்பட்ட ஆடை உடுக்கட்டும், பிரச்சனை கிடையாது. இவர்களும் இந்த ஹதீஸை சார்ந்தவர்கள் என்ற விடயத்தை உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எங்களுடைய நோக்கம் ஆகரமாக இருக்கிறது, எங்களுடைய திருப்தி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனிலே இந்த பரதாவுடைய சட்டம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? யா அய்யுஹல் நபி குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாஇல் முஃமினீன யுதினீன அலைஹின்ன மின் ஜனாபிபிஹின்ன. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமினான பெண்களுடைய மனைவிமார்கள், முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜில்பாபை அணியும்படி. ஜில்பாப் என்கின்ற பொழுதே உலமாக்கள் அதற்கு கருத்து சொல்கின்ற பொழுதே முழுமையாக மறைக்கக்கூடிய ஆடை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும், முகம் அதே போன்று இரண்டு கைகள் உட்பட மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு ஆளுடைய சட்டமாக இருக்கிறது. ஹதீஸினுடைய சட்டமாக இருக்கிறது. ரஹீஸுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. அய்மா அர்பா நான்கு இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த நான்கு இமாம்களும் இதே கருத்திலேதான் இருக்கிறார்கள். அன்னை ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண்ணினுடைய முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்திலே தான் இருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட தப்சீரிலே இந்த வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட தப்சீர்களிலே அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு அன்னை ஆண்களுக்கு முன்னால் முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறார்கள். என் யமானவர்களே, இந்த முஃபஸ்ஸிரீன்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்கும் கற்பனை நினைக்க முடியுமா? இவர்கள் பொய் சொல்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டிருக்கிறார்கள் என்று யாருக்கு சொல்ல முடியும்? முஃபஸ்ஸிரீன்களுடைய ஒரு பெரும் கூட்டணி சொல்கிறது அன்னை ஆண்களுக்கு முன்னால் முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும் என்பதாக. அப்படியானால் இனியமானவர்கள், அது மாத்திரமல்ல, புலமாக்கள் பிற்பட்ட காலத்திலே இன்று நாம் பார்க்கின்ற பொழுது 50க்கும் மேற்பட்ட கிதாபுகள், பெரும் கிதாபுகள், சிறிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் முழு உடம்பையும் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆக கண்ணியமானவர்களே, உலமாக்கள் இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் தான், முகத்தையும் கைகளையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற ஏனைய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதாக சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சிலர்கள் சொல்கிறார்கள். நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது? கருத்து வேற்றுமை என்பது முகத்தையும் கையையும் திறக்கின்ற விடயத்திலேதான். ஏனைய அனைத்து பகுதியும் மறைக்க வேண்டும் என்பதிலே உலமாக்கள் ஒருமித்த கருத்தை இருக்கிறார்கள். எந்த பெண்ணுக்கும், அதாவது எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய முழு கையையும் முழங்கை உட்பட காட்டிக் கொண்டு செல்வதே இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, இது ஹராம் என்ற விடயத்திலே உலமாக்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய காலை காட்டிக் கொண்டு செல்ல முடியாது, தன்னுடைய அதாவது கிண்டை காலை காட்டிக் கொண்டு செல்ல முடியாது என்ற விடயத்தில் உலமாக்கள் ஹராம் என்ற கருத்தில் இருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு எங்கே இருக்கிறது? முகத்தையும் கையையும் மறைக்க வேண்டுமா தேவையில்லையா? முன்னால் சொன்னவர்கள் அதையும் மறைக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். சிலர்கள், மிக கொஞ்சமானவர்கள், மிக சொட்டமானவர்கள் சொல்கிறார்கள் இது பிரச்சனை கிடையாது, ஏனைய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும், இந்த பகுதிகள் திறக்கப்பட்டிருப்பதில் பிரச்சனை கிடையாது. இப்படி சொல்லி அவர்கள் நிறுத்திவிடவில்லை. இப்படி சொல்லக்கூடியவர்களும் முகத்தையும் கையையும் திறக்க முடியும் என்று சொல்லக்கூடியவர்களும் கண்ணியமானவர்களை வெறும் மொட்டை தலையாக சொல்லவில்லை. அவர்களும் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா? அவர்களும் சொல்லுகிறார்கள், தேனிதல் முழு உடம்பையும் மறைக்கப்படுவதுதான், அன்னை ஆண்களுக்கு முன்னால் முழு உடம்பும் மறைக்கப்படுவதுதான் தேனிதல் என்ற கருத்தை மறைக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த தேனிதலான உளமாற்றல் மிக தெளிவாக மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்குகிறார்கள். மொட்டை தலையாக நாம் எடுக்கக்கூடாது, அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவருடைய கிதாபில் இப்படி வந்திருக்கிறது, கடைசியிலே எப்படி முடிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், மறைப்பதுதான் பேணுதல், எந்த உளமாக்கலும் சொன்னது கிடையாது, இப்படித்தான் செல்ல வேண்டும், திறந்த வண்ணமாகத்தான் செல்ல வேண்டும், திறந்து கொண்டு செல்வது வாஜிப் என்பதாக எவரும் சொன்ன கருத்திரம் கிடையாது. அவர்களும் சொல்லுகிறார்கள், பேணுதல் மறைக்கப்படுவதுதான், பேணுதல் மறைக்கப்படுவதுதான். அது மாத்திரமல்ல மேலும் அவர்கள் நிபந்தனை போட்டிருக்கிறார்கள், அந்த இரண்டு பகுதிகளையும் திறப்பதாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலும் நிபந்தனை இருக்கிறது, ஃபித்னா இல்லாத காலமாக இருக்க வேண்டும். இந்த பெண் முகத்தையும் கையையும் திறந்து கொண்டு செல்வதால் அதாவது ஃபித்னா பாவம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய காலமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலமாக இருந்தால்தான் திறந்து கொண்டு செல்வதற்கு அவர்களிடத்தில் அனுமதி இருக்கிறது. பாவம் நடைபெறக்கூடிய காலமாக இருந்தால் மாணவர்களே, இதன் மூலமாக பெண்கள் அந்நிய ஆண்களை அதாவது தன் பக்கம் இழுக்கக்கூடிய நிலைமை, அதே போன்று அந்நிய ஆண்களை பாவத்தின் பக்கம் சுமத்தாற்றக்கூடிய நிலைமை காணப்படும் என்றிருந்தால் இந்த காலத்தில் இவர்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அந்த உளமாக்கலும், மறைக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய உளமாக்கலும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், குறிப்பாக அழகான பெண்ணாக இருந்தால், வாழ்க பெண்ணாக இருந்தால் கட்டாயம் மறைக்கத்தான் வேண்டும் என்பதாக கூட சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனியமான வருகிறே. அப்படி பார்த்தால் யாருக்கு சட்டம் என்பதனை நமக்கு விளங்க முடியும். வாசிக்காக வேண்டி, தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தை நாம் திருப்பக்கூடாது. மார்க்கத்தினுடைய ஹதீஸையும் மார்க்கத்தினுடைய குர்ஆனுடைய விளக்கங்களையும் உலமாக்களுடைய கருத்துகளையும் அடி நுனி தெரியாமல் நாம் விளங்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாம் பாவம் செய்வது ஒரு பட்சம் இருக்க, ஏழையவர்களுக்கும் பாவத்தை தூண்டுவது என்பது இது பயங்கரமான செயலாக இருக்கிறது. மார்க்கத்திலே விருப்பமில்லாத ஒரு செயலாக இருக்கிறது. சஹாபா கூடிய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம், சஹாபா பெண்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம். இந்த பர்தாவுடைய நாளை எவ்வளவு பேணுகளான அமைப்பிலே தடைப்படுத்திருக்கிறார்கள். பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள், சீர் ஆலாமி முபலாலே அல்லாமா ரஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள், மரண தருவாயில் இறந்து கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், ஏ பாத்திமா, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள், என்ன கவலை, மரணிக்க போகிறீர்கள் என்ற பயம் அவங்களுக்கு. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈர குழந்தை, அவர்களுடைய அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்ன தெரியுமா, மரணத்தை பயந்தினால் அளவில்லை, நான் அழக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, நான் அழக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, நான் இப்பொழுது மரணிக்க போகிறேன், மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய உடம்பை வெறுமனே ஒரு பலகையிலே வெறுமனே ஒரு தட்டிலே வைத்து இவர்கள் சுமந்து செல்வார்கள் என்னை அடக்கம் செய்வதற்காக வேண்டி. அந்த காலத்திலே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சுந்தூக்குடி அமைப்பு இருக்கவில்லை. வெறுமனே ஒரு பலகை, வெறுமனே ஒரு தட்டு, அதிலே தான் ஜனாசாக்களை சுமந்து கொண்டு செல்வார்கள் அடக்கம் செய்வதற்காக வேண்டி. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் மரணித்து என்னை ஜனாசாவாக கொண்டு போகக்கூடிய அந்த பலகையிலே வைத்து கொண்டு போவார்களே, நான் தவறிட்டு அந்த இடத்திலே கொண்டு போகப்படுவேன், அந்த நேரத்திலே என்னுடைய உடம்புடைய சைஸை அந்நிய மக்கள் பார்ப்பார்களே என்ற கவலையில் தான் நான் அழுகிறேன். சுபஹானல்லாஹ், எதற்காக வேண்டி அழுகிறார்கள், ஹயாத்திலே அல்ல, மரணித்ததுக்கு பின்னால், மௌத்தானதுக்கு பின்னால், கபன் செய்யப்பட்டதுக்கு பின்னால், அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு உடம்பும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த உடம்புகளுடைய எடை, அந்த உடம்புகளுடைய சைஸ், இதனை அந்நிய ஆண்கள் கண்டுகொள்வார்களே என்ற கவலையினால் தான் அழுகிறேன். சுபஹானல்லாஹ், இதுதான் பேணுதல், இதுதான் பேணுதல். நமது புத்திக்கும் படாது, நமது சிந்தனைக்கும் படாத காரியம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்ன தெரியுமா, சொல்லவில்லை, அதாவது ஆறுதல் படுத்தவில்லை, பிரச்சனை இல்லை, இதையெல்லாம் கணக்கெடுக்க வேண்டாம், மரணத்திற்கு பின்னால் பார்த்தால் தான் என்ன, பார்க்காவிட்டால் தான் என்ன என்று சொல்லி முடிக்கவில்லை. அந்த ஈமான்தாரியான பெண்களுக்கு நல்ல உணர்வு தான் இருந்துச்சு. அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா, பாத்திமாவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அபத்தாவுக்கு சென்றிருந்தேன், அபத்தாவிலே யாராவது மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஜனாதாவை எங்களுடைய நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சுந்தூக்குடி அமைப்பு இருக்கிறது, பொட்டிக்குள்ளே போட்டு மூடிக்கொண்டு செல்வார்கள், யார் இவரே, அந்த உடம்புடைய தோற்றமே தென்பட மாட்டாரே, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நான் அபத்தாவிலே கண்டிருக்கிறேன். இந்த ஏற்பாடை நான் உங்களுக்கு செய்கிறேன், பயப்பட வேண்டாம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தவர்களாக சொல்கிறார்கள், சதரத்தில்லா கமா சதரத்தினி, என்னை நீங்கள் மறைப்பதற்கு பொருட்படுத்ததை போன்று மரண நாளையிலே அல்லாஹ் உங்களுடைய குறைகளை மறைக்கட்டும் என்பதாக துஆ செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இதுதான் பேணுதல். மரணத்துக்கு பின்னால் கூட தன்னுடைய உடம்பை அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது என்ற கவலை. யாருடைய கவலை, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கவலை. என்ன நாம் சிந்திக்கிறோமா, கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய பாசம் வருகிறது. இந்த காரியம் நமது பெண்களிடத்தில் இருக்கிறதா, நமது மனைவிமார்களிடத்தில் இருக்கிறதா, நமது சகோதரிகளிடத்தில் இருக்கிறதா, பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா என்று காலாகாலம் பாட்டுக்கள் பாடப்படுகிறது, பாடுபவர்களிடத்தில் இது இருக்கிறதா, கேட்பவர்களிடத்தில் இது இருக்கிறதா, கண்ணியமானவர்களே, இது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இன்பமாக ருசிப்பதற்குமா இந்த பெண்களுடைய வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பதை ருசிப்பதற்கும் கலைப்பதற்கும் கொண்டாடுவதற்குமா கண்ணியமானவர்களே, பின்பற்றுவதற்கு. இந்த பாத்திமாவுக்கு முன்னால் நாளை மறுநாள் நாளையிலே எங்களுடைய பெண்கள் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன பதில் சொல்ல முடியும், தலைவிரி கோலமாக எந்த இடத்தையும் விட்டது கிடையாது, எந்த இடத்தையும் விட்டு வைத்தது கிடையாது, எந்த கடையையும் விட்டு வைத்தது கிடையாது, எந்த தோட்டங்களையும் எந்த பாசிகளையும் விட்டது கிடையாது, எங்களுடைய பெண்களுடைய நலனை, எந்த தெருக்களையும் எங்களுடைய பெண்கள் தலைவிரி கோலமாக நடந்து செல்லாமல் விட்டது கிடையாது. இப்படிப்பட்ட பெண்கள் இந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் என்ன சொல்லப் போகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்று பெருமை பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பாத்திமாவை முன்னால், இந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? நாமும் உங்களுடைய குடும்பம் என்று யாருக்கு எவருக்கு வாயை திறந்து வைக்கவில்லாமல் சொல்ல முடியும்? அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே பார்க்கப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறதே, முஸ்னத் அஹ்மதிலே வருகிறதே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டும் தன்னுடைய ஆடைகளை மிக ஒழுக்கமான அமைப்பிலே கட்டிக் கொண்டிருப்பார்களாம், தலைக்கு உண்டானி போட்டுக் கொண்டிருப்பார்களாம். சில பெண்கள் வந்து கேட்பார்களாம், வீட்டுக்குள்ளேயும் இப்படி செய்ய வேண்டுமா, வீட்டுக்குள்ளேயும் இப்படி தேவையானா என்று கேட்பார்களாம். சொல்லுவார்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் ஏன் இப்படி இருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய வீட்டுக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபருதான் ஆரம்பமாக வந்ததே, பிரச்சனை கிடையாது. என்னுடைய கணவருக்கு முன்னால் எனக்கு எப்படி இருக்க முடியும்? எனவே அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரும் என்னுடைய வீட்டுக்குள் தான் இருக்கிறதே, பிரச்சனை கிடையாது. அபூபக்கர் யாரே? என்னுடைய தந்தையாக இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. தந்தைக்கு முன்னால் எனக்கு எப்படி இருக்க முடியும்? பிரச்சனை கிடையாது. அடுத்தபடியாக என்னுடைய வீட்டுக்குள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் வருகிறதே, அவர்களை என்னால் பார்க்க முடியாது, அவர் அந்நிய ஆண் என்பதனால் தான் நான் வீட்டுக்குள் இருந்து கொண்டு இந்த நிலைமையில் இருக்கிறேன். நாம் சொல்லுவோம் பைத்தியக்கார என்பதாக. நவுதுபில்லா, கபருக்குள்ளேதானே இருக்கிறார்கள், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வெளியிலே தென்படவில்லையே, எனவே ஏன் இப்படி பேசுதல் காட்ட வேண்டும்? நாம் பேசக்கூடிய பேச்சு இது. ஆனால் உண்மையான அந்த பெண்கள், சுவர்க்கத்துடைய இன்பம் கொண்ட பெண்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நேசம் கொண்ட அந்த பெண்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி என்பதனை உறுதிப்படுத்திய அந்த பெண்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்திருக்கிறது. இந்த கபருக்குள்ளே இல்லை எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, கபருக்குள்ளே இல்லை, கபரிஸ்தான் கூட செல்கிறார்கள், செல்லக்கூடியவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? இன்று கபரிஸ்தானுக்கு கூட செல்கிறார்கள், இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கு முன்னால் நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள், 5 வயது சிறுமியாக இருக்கிறார், 5 வயது சிறுமியாக இருக்கிறார். ஒரு தடவை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாதியிலே அந்த சிறுமி நடந்து செல்கின்ற பொழுது விளையாட்டுக்காக வேண்டி, பரிகாசத்துக்காக வேண்டி அந்த பெண்ணுடைய அந்த சிறுமியுடைய ஆடையை கொஞ்சம் உலங்க, அதாவது காலை கிரண்டை கால் சரிபடுகின்ற அளவுக்கு உயர்த்துகிறார்கள். இதை கண்ட அந்த பெண், அந்த சிறுமி, 5 வயது அந்த சிறுமி சொன்ன பதில் என்ன தெரியுமா? விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள், ஏன் இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? நீங்கள் மட்டும் அமீரல் மூமினீன் இல்லை என்றிருந்தால் உங்களுடைய கன்னத்திலே அறைந்திருப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். யாரு சொன்ன பதில் இது? 5 வயது சிறுமி சொன்ன பதில். எங்களுடைய காலத்திலே 50 வயது பெண்கள் கூட சொல்ல மாட்டார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய உணர்வு, இதுதான் தான் மறைக்கப்பட வேண்டும் என்ற கவலை, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆவல், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டும் என்ற மோகம், இதுதான் உண்மையான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து விட்டார்களாம். சொல்வார்களாம் சில பெண்கள் வந்து, நீங்கள் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டிய அவரை வெளியிலே வரமாட்டீர்களா? சொல்வார்களாம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ஜுடைய கடமை, உம்ராவுடைய கடமை இருந்ததே, அதனை முடித்துவிட்டு வெளியே வர வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை என்பதாக சொல்வார்களாம். சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாஸா தான் அந்த வீட்டை விட்டும் வெளியானதே. ஜனாஸா ஆக்கப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த பெண்ணை அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களை, இந்த பிரச்சனையே எங்களுடைய பெண்களுக்கு வீட்டுக்குள் இருக்க முடியாத பிரச்சனை. கடைக்கு செல்ல வேண்டும், ஷாப்பிங் செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், இங்கே செல்ல வேண்டும், ஆகுமான இடங்களுக்கு செல்வது பிரச்சனை கிடையாது, முறையாக செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஃபர்தாவுடைய அமைப்பு கடைபிடிக்கப்பட வேண்டும். இது குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, உலமாக்களுடைய மிக தெளிவான கருத்தாக இருக்கிறது. அடுத்த விடயம் நாம் கடைசியாக விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? பரதா பரதா என்று இஸ்லாம் எங்களுடைய பெண்களுக்கு எப்பொழுது சொல்கிறது? எல்லா நேரத்திலும் பரதா அனுமதிக்கப்படி சொல்லவில்லை. ஒரே ஒரு கட்டத்திலே மாத்திரம் தான் சொல்லுகிறாரே, அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மாத்திரம் தான் நீங்கள் பரதாவை அணிந்து கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னால் மாத்திரம் தான் முழு உடம்பையும் மறைத்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் சொல்கிறாரே. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய இடத்திலும் முழு உடம்பு மறைக்கப்பட வேண்டும், கணவனுக்கு முன்னாலும் முழு உடம்பு மறைக்கப்பட வேண்டும், மகரமான ஆண்களுக்கு முன்னாலும் முழு உடம்பு மறைக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு முன்னாலும் முழு உடம்பு மறைக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒரே ஒரு சட்டம், அன்னை ஆண்களுக்கு முன்னால் செல்கிறீர்களா, இந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், இதுவும் கஷ்டம் என்றால் என் யமானவர்களே, இதுவும் சிரமம் என்றால் அந்த பெண்களுடைய ஈமானிலே பலகீனம் இருக்கிறது, அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தினுடைய பலகீனம் காணப்படுகிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், பர்தா அறிந்த பெண்கள் திருமணம் முடிக்குகிறார்கள், முடித்ததற்கு பின்னால் பர்தாவை கலட்ட வேண்டும் என்று கணவன் உத்தரவிடுகிறான். இந்த கணவனுடைய பேச்சுக்காக வேண்டி எத்தனையோ பெண்கள் பர்தாவை கலட்டி இருக்கிறார்கள். இன்னும் சில பெண்கள் இல்லை இதுவெல்லாம் பொய்யானது என்றே சொல்லிக்கொண்டு பர்தாவுடைய அமைப்பில் இருந்தவர்கள் கலட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், பர்தாவுக்கு யாரெல்லாம் யுத்தம் செய்கிறார்களோ, இந்த பெண்ணுடைய பர்தாவை கலட்டுவதற்கு யாரை முயற்சி செய்கிறார்களோ, அல்லது அந்தந்த பெண்களை விருப்பத்தோடு கலட்டுகிறார்களோ, மரணத்துக்கு முன்னால் அந்த பெண்களை சம்பந்தப்பட்டவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க செய்ய மாட்டான். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என் யமானவர்களே. பர்தா என்பது இது பார்லிமெண்டிலே பாஸ் ஆக்கப்பட்ட சட்டம் கிடையாது, குர்ஆனுடைய சட்டமாக இருக்கிறது, குர்ஆனுடைய விளக்கங்களாக இருக்கிறது. இன்னொரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சில பெண்கள் பர்தாவை அணிந்துவிட்டால் என்னமோ இரும்பு சூட்டு போட்டுவிட்டோம் என நினைப்பதே தனியே பிரயாணம் செய்கிறார்கள். என் யமானவர்களே, முகத்தை மறைத்துக் கொண்டு முழு உடம்பையும் மறைத்துக் கொண்டு தனியாக பிரயாணம் செய்வதற்கு யாருக்கும் எவருக்கும் அனுமதி கிடையாது. இது பர்தாவை போட்டுக் கொண்டு செய்வதை விட பர்தாவை திரட்டி வீசிவிட்டு செய்வது மிக ஏற்றமான காரியமாக இருக்கிறது. மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி கிடையாது. இணையமானவர்களே, பர்தாவை அணிந்து கொண்டு தனியே, அதாவது ஓட்டோ குழுவை செல்கிறார்கள், தனியே பேருந்து குழுவை செல்கிறார்கள், பஸ் வருகிறதை கையை போடுகிறார்கள், ஏறிவிட்டு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ சென்று விட்டு வருகிறார்கள். எனவே இரும்பு சூட்டு கொடுத்திருக்கிறோம், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டாது, நாம் எல்லாம் சுத்தவாளிகள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்துக்கு முன்னான செயல். இந்த காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இந்த நிலைமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இது பர்தாவை கேவலப்படுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கிறது, பர்தாவை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் சிலர்களால் சொல்லப்படக்கூடிய நிலைமை பர்தா என்பது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்கிறார்களே, இப்படிப்பட்ட தனிமையிலே சொல்லக்கூடிய இந்த பெண்களினால் தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது. எனவே துணையுடன் செல்வார்கள் என்றால் இந்த பெண் அவளுடைய உடம்பு தென்படாவிட்டாலும் குறித்த அந்த நபருடைய மகரமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தோற்றம் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலாகவும் இருக்க முடியாது. எனவே இது இவர்கள் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு முன்னான காரியத்தினால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, பேருதலான வாழ்க்கை இது நாம் சொல்லுகிறோம் என்பதற்காக வேண்டிய அல்ல, கொஞ்சம் சிந்தியுங்கள், அல்லாவுக்காக வேண்டி சிந்தியுங்கள். மரணம் எப்பொழுதும் வந்தே தீரும், வாழ்க்கை என்பது எப்பொழுதும் முடிந்தே தீரும். நமக்கு சொல்லப்படக்கூடிய புத்திமதிகளை ஒரு கணம் சிந்தித்து விமர்சிக்காமல் இணையமானவர்களை ஒரு கணம் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய தொழுகு அல்லது நாம் துஆசியை கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், பர்தாவுடைய வாழ்க்கையை எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில நசீவாக்குவாயாக. அதனுடைய நேசம், அதனுடைய பாசம், அதனுடைய உரிய சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய குழந்தைகள், பெற்றார்கள், உத்தாமார்கள், பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து அனுப்புவாயாக. வாஸ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.